யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவர் இருந்தார். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றார். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் என்பது கடவுளுடைய வார்த்தை. அநேக அற்புதங்களை குறித்து பார்க்கிறோம். உலகத்தில் நடக்க வேண்டிய ஒரே ஒரு அற்புதம் வந்து இதுதான். இது நடந்தாதான் அநேக சுகம் நடக்கலாம், நிறைய நடக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ மறுபடியும் பிறக்கும், மறுபடியும் பிறக்கலை அப்படின்னு சொன்னால் பரவாயில் போக முடியும். நல்ல பேர் வரீங்க, நல்ல விஷயந்தான். பரலோகத்துக்கு போவீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பீங்களா? நீங்க திருச்சபைக்கு போகிறாங்க, நல்ல விஷயம். அதை தப்பு நம்ம சொந்தத்துக்கு இல்லை. ஏன் போனீங்க? வை யூ ஆர் கோயிங்? ஏன் அங்கே போகிற? திருச்சபையில் உனக்கு என்ன நடக்குது? அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக போறியா? இல்லை, நான் கிறிஸ்தவன் அதனால நான் கோயிலுக்கு போகணும். எப்படி ஒரு இந்து கோயிலுக்கு போகிறானோ, எப்படி ஒரு இஸ்லாம் மாஸ்துக்கு போகிறானோ, அதே போல் கிறிஸ்தவன் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு இருக்கான். அதான் என்னுடைய நிலைப்பாடு. அதனால அப்படி தான், இன்னைக்கு சேர்ச்சிக்கு போகல அப்படின்னா இந்த வாரம் நல்லா இருக்காது, இந்த வாரம் ஒரு மாதிரி இருக்கும், இந்த வாரத்தில் ஏதாவது நல்லது நடக்காது, இந்த வாரம் சர்ச்சுக்கு போகல அதனால எனக்கு நல்லது நடக்காது, இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போகல எனக்கு பிஸ்னஸ் சரியில்லை, இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போகல வியாதி வந்துடுச்சு. இப்படி சிந்திக்கிறதெல்லாம் முதல் வந்து அப்பட்டமா வேதபூர்வமானதே கிடையவே கிடையாது. நிறைய அற்புதங்கள் நம்ம வேதத்தில் கூட நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு அற்புதங்களும் எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு அற்புதங்களும் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான். இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லி நீங்க விசுவாசித்து நித்திய ஜீவனை பெறணுங்கிறதுக்காக ஒவ்வொரு அற்புதமும் அடையாளம், ஒவ்வொரு சுகமும், ஒவ்வொரு அற்புதங்களும், ஒவ்வொரு அடையாளங்களும் என்ன எதுக்கு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்லி நீங்க விசுவாசிச்சு நித்திய ஜீவனை பெறுவதற்காக தான். வேற எதுக்குமே பைபிள் கிடையவே கிடையாது. பைபிள் எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பைபிள் வந்து உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்குது. அந்த நித்திய வாழ்வை எப்படி பெறுறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுட்ட பேசிட்டு இருக்கிற. நிக்கோதேமு குறிச்சு பார்க்க நல்லா கவனிச்சு பாருங்க. நிக்கோதேமு யாரு? அவன் பெரிய பரிசேயன், நம்ம ஒரு வேத பாரகன், நம்ம வந்து வேதத்தை போதிக்கிறவன், ஆனால் இஸ்ரவேலின் போதகன், அவனுக்கு வேதம் முழுசும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நல்ல வேதம் தெரிஞ்சிருக்கலாம், அதனால நீ பரலோகம் போயிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொல்றாரு. அவன் சொல்றான் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் தேவனுடைய கிருபை இல்லாமலாம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஆண்டவர் ஒரே அப்படியே அப்படியே அடிமட்டமா அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிற. வாட் இஸ் ரீபர்த்? மறுபடியும் பிறக்கிறதுலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இது இன்னைக்கு ஒவ்வொரு பாவிகளாகிய எல்லா மனிதனுக்கும் தேவையான ஒரு விஷயம். அது இங்கிலீஷ்ல வந்து யூ மஸ்ட் பி பான் அகை, அஞ்சு வார்த்தை, யூ மஸ்ட் பி பான் அகை, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இதான் விஷயம். இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தைக்கு ஈடு இணையான ஒரு வார்த்தை, ஒரு அற்புதமான ஒரு மகிமையான ஒரு வார்த்தை பார்க்கவே முடிய முடியாது. மறுபிறப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்து முடித்த ஒரு செயல். எப்படி ஒரு மனுஷன் தானாக பிறக்க முடியாதோ, தன்னுடைய பிறப்பிற்கு எந்த விதமான காரணமும் அவன் இல்லாதது போல, மறுபிறப்புக்கு மனுஷனுடைய பங்களிப்பு எதுவுமே கிடையவே கிடையாது. மறுபிறப்புக்கு மனிதன் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா என் பிறப்புக்கே நான் ஒன்றும் செய்யலை, நான் மறுபடியும் பிறக்கிறதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதான் விஷயம். சுதன் சார் உள்ள வந்துருங்க. மனுஷன் மறுபடியும் பிறக்கிறதுக்கு ஒன்றுமே செய்யவே முடியாது, ஒன்றும் செய்யவே முடியாது. மறுபிறப்பை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் தீத்துக்கு எழுதின புஸ்தகத்தை எடுத்துங்க. தீத்துவினுடைய அப்போஸ்தலன் இப்போ தீத்துக்கு எழுதுவோம் 3 அதிகாரத்தில் 4, 5, 6 வசனங்கள் நல்ல மனசில் பதிய வச்சுக்கங்க. அதெல்லாம் வசனத்தில் அந்த வசனத்தை உட்காந்து திருப்பி உட்காந்து வீட்டில் உட்காந்து பார்க்கணும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை மனுஷர் மேலுள்ள அன்பு பிரசன்னமான பொழுது நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படியே சுதந்திரராகத்தக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதில் என்ன சொல்றாரு, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை இரட்சிக்காமல். கடவுளுடைய கிருபை, மறுபிறப்புங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சீர்திருத்தம் கிடையாது. மறுபிறப்பு நான் எடுக்கிற ஞான ஸ்நானத்தினால வர்றது கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் ஞான ஸ்நானம் எடுத்துட்டா பரலோகம் போயிடுவேன் நினைச்சிட்டு இருக்கான். இன்னும் நிறைய பேர் நான் ஒழுக்கமா வாழ்ந்தா பரலோகம் போயிடுவேன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கேன். சில பேர் நினைச்சிட்டு இருக்கான் மதத்தின் மீது ஒரு பற்று இருக்கணும் அப்படின்னு சொல்றான். நிறைய பேர் சொல்றான் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால அப்படின்னு. விசுவாசிக்கிறதுனால மறுபிறப்பு நிகழ்கிறது கிடையாது, மறுபிறப்பு நிகழ்ந்ததுனால தான் விசுவாசிக்கிறோம். மறுபிறப்புக்கு பின்னால்தான் விசுவாசங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வரும். என்னோட கூட பேசியிருக்கிறது நிருபத்தை எடுத்துக்கணும். பேசியிருக்கிறது நிருபம் 1 அதிகாரத்தை எடுத்துக்கணும். 19 வசனத்தை பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் தேவன் நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்னவா பிரகாசமுள்ள மனக்கண் எதுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று அப்படின்னு சொல்றார். அப்ப எப்படி ஒரு மறுபிறப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா, ரீஜெனரேட் ஆன மறுபடியும் பிறந்தாதான் நம்ம விசுவாசிக்கவே முடியும். இதே வசனத்தை தான் நீங்க திருப்பி நம்ம பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, கொலோசியர்ல பார்க்கலாம். கொலோசியர் 2 அதிகாரத்தில் நீ பார்க்கும் பொழுது, கொலோசியர் 2:11-12 வசனங்களில் பார்க்கும் பொழுது, 12 வசனத்தில் ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். அவர் செய்து முடித்த அந்த கிரியின் படியாக நாம் இருக்கிறோம். த பர்த் அப்படின்னு சொல்றப்ப பிறப்புங்கிறது ஒரு ஈவு, அது ஒரு நித்திய வாழ்வு. தேவன் என்ன செஞ்சாருன்னா, ஆதாமம் படைக்கிறப்ப என்ன செஞ்சாருன்னா, அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊர்ந்தார். இன்னைக்கு பாவியா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யறாருன்னா, ஆவியானவரால நம்மளுடைய ஊதி உயிர்ப்பிக்கிறார் ஆண்டவர். இந்த பர்த் எப்படி கிடைக்குதுன்னா, கடவுளாலதான் கிடைக்குது. ஆதாமுக்கு ஜீவன் ஆண்டவரால கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு மறுபிறப்பு பரிசுத்த ஆவியான தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் அப்படிங்கிறது, மறுபடியும் பிறத்தல் என்பது, முதல் பிறப்பு நம்ம எப்படி பிறந்தோம்னா, ஆதாம் மூலமா பாவத்துல பிறந்தோம். இரண்டாம் பிறப்பு, பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலையை பெற்றிருக்கிறோம். யாக்கோபு எடுத்துக்கணும், 1 அதிகாரம். யாக்கோபு 1 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 17-18 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் சொல்ற, பக்கம் 312 நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகள் எல்லாம் முதற் பலனானவர்களாவதற்கு தம்முடைய சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆண்டவர் வந்து ரீஜெனரேட் பண்ணார், மறுபடியும் பிறக்க செய்கிறார். பாவியை ரட்சிக்க ரெண்டு விஷயங்கள்
அவசியமா இருக்கு. ஒன்று வந்து மீட்பு, மற்றொன்று மறுபிறப்பு. மீட்பு குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தேவன் பாவிகளுக்காய் செய்யும் பணி மீட்பு.
தேவன் பாவிகளுக்காய் செய்யும் பணி மீட்பு.
மீட்புனா தேவன் பாவிகளுக்காய் செய்யும் பணி வந்து மீட்பு. தேவன் பாவிகளுக்குள் செய்வது மறுபிறப்பு. தேவன் பாவிகளுக்குள் செய்வது மறுபிறப்பு. மறுபிறப்புனா என்ன? எனக்குள்ள செய்வது. மீட்பு பாவிகளுக்காக, பாவிகளுக்காய் செய்யும் பணி மீட்பு. பாவிகளுக்குள் செய்வது மறுபிறப்பு. ரெண்டு பணியும் கடவுளுடைய பணி, மனுஷனுடைய பணி கிடையாது. மனுஷனால தன்னை தான் ரட்சித்துக் கொள்ள முடியாது. மனுஷன் தன்னை தான் ஒருபொழுதும் ரட்சித்துக் கொள்ள முடியாது. உங்களை நீங்க காப்பாற்றிக்க முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நான் ஏன் மறுபடியும் பிறக்கணும்? முதல் கேள்வி. ரெண்டாவது, மறுபிறப்புனா என்ன? மூணாவது, எப்படி மனுஷன் ஆவியினால் பிறக்க முடியும்? மூணு, நாலு, எப்பொழுது ஒரு பாவி மறுபடியும் பிறக்கிறான்? இப்போ முதலாவது, நான் எப்படி, நான் ஏன் மறுபடியும் பிறக்கணும்? நான் ஏன் மறுபடியும் பிறக்கணும்? இங்க இருக்கிற கடவுளை அறியாத சனங்கள், இல்லாட்டி ஒருவேளை கடவுளை அறிஞ்சிருந்தாலும் சரி, கடவுளை அறிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க, நான் ஏன், நீங்க மறுபடியும் பிறந்தாதான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். நீங்க மறுபடியும் பிறந்தாதான் நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போக முடியும். நீங்க மறுபடியும் பிறந்தாதான் தேவ தண்டனையிலிருந்து தப்ப முடியும். நீங்க மறுபடியும் பிறந்தாதான் நித்திய ராஜ்யத்தை பார்க்க முடியும், சுதந்திரிக்க முடியும், இயேசுவோட வாழ முடியும். இஃப் யூ ஆர் நாட் பார்ன் அகெயின், பயங்கர கஷ்டம். அன்னைக்கு ஜனங்கள் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கான், கோயிலுக்கு போனா பரலோகம் போயிருவான், உபவாசம் இருந்தா கோயிலுக்கு போயிருவோம், காணிக்க கொடுத்தா கோயிலுக்கு போயிருவோம். நிறைய பேர் வந்து என்ன, அவங்களுடைய மனநிலை எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, காணிக்க கொடுத்தா, சர்ச்சுக்கு போயிட்டா, ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிட்டா, பைபிள் வாசிச்சிட்டா. பைபிள் வாசிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பைபிள் எப்படி படிப்பீங்க? பைபிள் எப்படி படிப்பீங்க? பைபிள் படிக்கிறது பார்த்துருக்கீங்களா? காலங்காத்தால பைபிள் எடுத்து வாங்க, படிச்சிருக்கியா? பைபிள் இப்படி எடுத்து வாங்க, எடுத்துக்கிட்டு எது பேர் என்ன பைபிள் வாசிக்கிறதா? நீ ரொம்ப மரியாதை கொடுக்குறேன்னு அப்படி உட்காந்து வாசிக்கிறது. எப்படி ஸ்கூல் பாடம் படிப்பீங்க? ஸ்கூல் பாடம் எப்படி படிப்பியா? ஸ்கூல் பாடம் படியா படிப்ப? ஸ்கூல் பாடம் படிக்கிறேன்னா புக்கை திறந்துக்குவேன், அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன், இந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன், கையில் பேப்பர் வச்சுருக்கேன், பேனா வச்சுக்குவேன், அதான் படிக்கிறது. இதுக்கு பேர் படிப்பு இல்லை, இது பம்மாத்து. புரியுதா? ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து தியானிக்கிறீங்க. வார்த்தையினுடைய அர்த்தத்தை கண்டுபிடி, என்ன சொல்லுதுன்னா, வாட் இஸ் ரீஜெனரேஷன், என்ன சொல்லுது? நீங்க நிறைய பேர் இப்படிதான் நினைச்சுக்கிறோம், அப்படியே கை கையை கட்டிக்கிட்டு அப்படியே. விஷயம் என்ன அப்படிங்கிறதுனா, கடவுளுடைய பார்க்கிறார், கடவுளுடைய வெளி தோற்றத்தை ஒரு நாளும் பார்க்கறதே கிடையாது. கடவுள் பார்க்கறதெல்லாம் உங்களுடைய இருதயம் தான். நல்லா மனசு வச்சுக்கங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு நல்ல கிறிஸ்டியனை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? நீ ஸ்டேட்டஸ் போடுறதுனால நீ நல்ல கிறிஸ்டியனா? நான் சொல்லவே மாட்டேன், ஆண்டவர் சொல்ல மாட்டேன். நல்ல நல்ல வசனங்கள் எல்லாம் எடுத்து போடுவோம், அது வந்து யூ ஆர் நாட் ரீஜெனரேட்டட், ஏன்னா நீ பிறகும் போக போற, நீ உன்னை நல்லவே நினைச்சுக்குவாங்க. அது இல்லை. இங்க ரீஜெனரேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். மறுபடியும் பிறத்தல் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் ஆவிக்குரிய காரியங்களை உன்னால புரிஞ்சிக்க முடியாது. உனக்கு இயல்பா நல்ல காரியங்களும், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாம் இந்த உலக மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. என்னன்னாலும் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஒருவேளை அவன் நல்லா படிச்சிருக்கலாம், சரியா? அவனுக்கு உலக அறிவு பிரமாதமாக இருக்கும், பயங்கர பிஸ்னஸ்ல கெட்டிக்காரனா இருப்பான். அவனுடைய பேச்சு நிறைய பேர் கேட்கலாம், உலக அறிவு, உலக ஞானம், பணம் அதெல்லாம் இருக்கலாம். ஆனா அவன் ஆவிக்குரிய காரியங்களை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. என்னோட திருப்பிக்கிங்க, ஒன்று கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம், ஒன்று கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம், பக்கம் 228வது பக்கம், பதினாலாவது வசனம், 228ல் 14வது வசனம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ, சரியா, தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆதலால் அவைகளை அறியவும் மாட்டான். ரொம்ப டெலிபரேட்டா கிளியரா சொல்றது, ரட்சிக்கப்படாத மனுஷனால ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. இதுல இருக்கிறதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், இதுல இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஆவியானவரால், ஆவியானவருடைய உதவி இல்லாம படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. நானா ஜெபிக்கிறேன், சரி நானா ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், முதல் ஸ்பிரிச்சுவலா யூ மஸ்ட் பி பார்ன் அகைன். நீ மறுபடியும் பிறந்தாலும் உனக்குள்ள ஆவியானவர் இருந்தாலும் புரியலடி, புரியவே புரியாது. ஏன் உனக்கு புரியாது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அவன் வந்து ஜென்மஸ்வாபமானவன். ஜென்மஸ்வாபமானவனா ஆதாமுடைய பிறப்பின் அடிப்படையில் அவனுடைய இயல்பே எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, சின்ஃபுல்லா தான் இருக்கும், பாவமாக தான் இருக்கும், அவனுக்கு கெட்டதா தான் இருக்கும், நல்லதே இருக்கவே இருக்காது. ரோமனா 8:5 பாருங்களேன், ரோமர் 8:5 மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அவனுடைய இதில் உங்களுடைய திங்கிங்கே நீங்கள் கவனிச்சிருங்க, நீங்கள் எதை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்களா இல்லையாங்கிறத, நீங்கள் எதை குறித்து உங்களுக்கு உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் எது, உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வேர்ல்டியாக இருக்கும். ரட்சிக்கப்படாதவனுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த உலகத்தோட நான் எப்படி போட்டி போடணும், இந்த உலகத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கணும், நான் எப்படி பணக்காரன் ஆகணும், இது அவன் ரொம்ப ஈஸி. அவனை நீங்க சாட்சி சொல்ல சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவன் ரொம்ப அழகா சொல்லுவான், சாட்சி சொல்லுவான், நான் ஒரு காலத்துல பயங்கர வறுமையில இருந்தேன், இல்லாட்டி நான் ஒரு நாள் பயங்கர வியாதியில இருந்தேன், கடவுள் எனக்கு சுகம் கொடுத்த, இது ரட்சிப்பு இல்லை, இது மறுபிறப்பு இல்லை. அதான் விஷயம், இன்னைக்கு நிறைய பேர் இதான் சொல்லிட்டு இருக்கான், அதாவது நான் ஏன் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொன்னான், எனக்கு ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரிய காரியங்கள் எனக்கு புரியாது, நியாயப்பிரமாணத்துடைய நிலைப்பாடு புரியாது. நியாயப்பிரமாணத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்திய 5:21 சொல்லுது கொலை செய்யாதன்னு சொல்லி சொல்லுது, 27 சொல்லுது விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லி சொல்லுது, மத்திய 5:38 சொல்லுது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லி சொல்லுது. இதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சொன்னது உனக்கு அடுத்தவனை நேசித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று உனக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா விஷயம் சொல்றது 5:48 உன்னுடைய பிதா பூர்ண சற்குணராயிருக்கிறது போல நீனும் பூர்ண சற்குணராயிருக்கும். அவனுக்கு என்ன புரியாதுன்னா, நியாயப்பிரமாணம் என்னன்னு புரியாது, நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு தெரியாது, நியாயப்பிரமாணத்தினுடைய ஆழங்கள் அவனுக்கு புரியாது, பேசிக்காவே புரியாது. அடுத்தது அவனுக்கு பாவத்துடைய தன்மை புரியாது, பாவத்தோட தன்மை புரியாது அவனுக்கு, அவனையே புரியாது. இந்த பாவியான மனுஷனுக்கு அவனுக்கு நான் யாருன்னு தெரியாது, அவனுக்கு அவனுடைய இருதயத்தையே தெரியாது. அவனால உன் இருதயம் உடனே ஏமாத்தாவது தெரியுமா உங்களுக்கு, அதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், உன் இருதயம் உடனே ஏமாத்த, உன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு முத எடுத்துங்க, வசனத்தை எடுத்து பார்த்துங்க, 15 மத்தேயு 15:17 பாருங்க, அவர் சொல்றார் ரொம்ப டீடைல்டா சொல்றார், புரியும்படியா இயேசுநாதரே சொல்றாரு, என்ன சொல்றாரு, வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றுக்குள் சென்று ஆசனவாய் வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா, சாப்பிட்றதெல்லாம் வெளியில வந்துடும் தெரியுதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், புரியுதா, வாயிலேருந்து வரதெல்லாம் எங்கிருந்து வருது, வாயிலேருந்து வர்றது எங்கிருந்து வருது, இங்கிருந்து வருது, சரியா, என்ன வருது, அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும், எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, சரியா, கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவு, பொய் சாட்சி, தூஷணங்கள் புறப்பட்டு, இதுதான் மனுஷனை திட்டப்படுது. நீங்க பேசுறதாங்க, நம்ம பேசுறது தான் சைக்காலஜிஸ்ட், சரியா, அவன் பேசுறது தான், அது என்ன, அவன் தான் அதான் அவனோட ஹார்ட். ஒருத்தனுடைய இருதயம் என்ன அப்படின்னு சொன்னா அவனோட ஹார்ட், அவன் பேசுறது தான் அவனோட ஹார்ட், அவன் உள்ளத்துக்குள்ள என்ன வரும், இல்லாததெல்லாம் வராதில்ல, அதுதான் சொல்றாரு. இப்போ நீ மறுபடியும் ஏன் பிறக்கணும்னா, உன்னை நீ தெரிஞ்சுக்க நியாயப்பிரமாணம் என்னன்னு உனக்கு தெரியாது, உன்னை நீ யாருன்னு உனக்கு தெரியாது, அடுத்தது உனக்கு கடவுளுடைய மகிமை தெரியாது, ரட்சிப்பினுடைய மகத்துவம் தெரியாது. ரட்சிப்பை எடுத்துங்க, ரோமர்கள் நம்ம 3 அதிகாரத்தை எடுத்துங்க, ரோமர் 3 அதிகாரத்தை எடுத்துங்க, 24 வசனத்தில் பாருங்க, 24 வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இயேசுவை குறித்ததான, ரட்சிப்பை குறித்ததான காரியங்கள் அவனுக்கு புரியாது. இயேசு தான் ரட்சிப்புக்கு காரணர். இயேசு செய்து முடித்த நீதியினால்தான் ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான். நீ ஏன் மறுபடியும் பிறக்கணும்னு அவனுக்கு ரட்சிப்புக்கு அடுத்த காரியங்கள் உனக்கு புரியாது. உன்னுடைய இருதயத்தினுடைய நிலை புரியாது. உன்னுடைய இருதயத்தினுடைய நிலை புரியாது. எரேமியா 17:9 சொல்லுது, இருதயமோ மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது, அறியத்தக்கவன் யார்? ரட்சிப்பினுடைய தன்மை புரியாது. ரட்சிப்பு எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் எடுத்துங்க, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36 அதிகாரத்தை எடுத்துங்க, அதெல்லாம் குறிச்சு வச்சுங்க, 36 அதிகாரத்தை எடுத்துங்க, 25 வசனத்தில் 1008வது பக்கத்தில் 36 அதிகாரம் 25 வசனம். அப்பொழுது நான் காட், சரியா, நான் அப்படின்னா தேவன், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி, அவர் தான் நீக்கிறார், சரியா, நீக்கி உங்களுக்கு சுத்தமான இருதய சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். யார் சுத்தமாக்க போறது? நம்மளால சுத்தமாக்க முடியாது, அவர் தான் சுத்தமாக்கணும், அவர் தான் சுத்தமாக்க போறார். உங்களுக்கு நவமான இருதயத்தை, உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, சரியா, என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எல்லாம் பண்றது வரணும். வாட் இஸ் ரீஜெனரேஷன்? ரொம்ப கிளியரா சொல்லுது, ஒன் நாளுக்கு நீ கிடையாது, நான் உன்னுடைய கல்லான இருதயத்தை எடுப்பேன், நான் உன்னுடைய எல்லா அசுத்தங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் நான் எடுத்து நான் சுத்தமாக்கி நான் புதிய இருதயத்தை கொடுத்து உனக்கு புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை கொடுத்து நான் உன் உள்ளத்துல என்னுடைய ஆவியை வச்சு, இவ்வளவு விஷயம் சொல்றாரு, நான் உன் உள்ளத்துல என்னுடைய ஆவியை வச்சு நான் கொடுத்த கட்டளையை நீ கை கொண்டு நடக்கும்படி அவைகளை கை கொள்ளவும் செய்வேன் அப்படிங்கிற, நான் தான் எல்லாம் செய்ய போறேன். உன்னை ரட்சிக்கிறது மாத்திரம் கிடையாது, புரியுதாப்ப? பெந்தெகோஸ்தேலாம் என்ன சொல்லுது? ஆர்மீனியன்ஸ் என்ன சொல்றான்? அதான் சொல்வான், நான் நான் நாம், நீ நீ நீனா நீனா நடந்து போயிருவ, ஒன்னும் எங்கேயும் ஒன்னும் செய்ய முடியாது. ரொம்ப கிளியர், இது ஒரு நாள் செய்ய முடியாத விஷயம். இது மனிதனால இந்த ரட்சிப்புக்கு எடுத்த காரியங்களை சிந்திச்சே பார்க்க முடியாது. ஓ ஆவியே வாரும், ஆண்டவரே வாரும்னா என்னது? பைபிள் என்ன சொல்றது? நீ ஹூ யூ ஆர், உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்டது, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் நேச்சர் என்ன, உன்னுடைய ஆவிக்குரிய தன்மை, உன்னுடைய இருதயத்தினுடைய பணியெல்லாம் உனக்கு புரியவே புரியாது. உன்னால கடவுளுக்கு கீழ்ப்படியவே முடியாது. உன்னால கீழ்படி உன்னோட வேதம் சொல்றத உன்னால கேட்கவே முடியாது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன தீர்மானிச்சுக்கிறோம், ஒரு சில காரியத்தை செஞ்சிட்டா நான் நல்லவே நினைச்சுக்கிறோம். நீங்க சில நேரத்தில் என்ன செய்வீங்கன்னா, ஒரு சில பாவம் வந்து பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆவீங்க, பயங்கரமா அதுக்காக பிரயாசப்பட்டு சண்டை போட்டு ஜெயிச்சு ஜெபிச்சு அழுது ஓகே விட்டாச்சு அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உன்னுடைய இன்ன சின்ன 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 செய்கிற பாவங்கள்லாம் அதெல்லாம் அதை பற்றிலாம் கவலையே படாமல் வாழ்றீங்க பார்த்தீங்களா, அது அதோட இன்னும் மோசம்.
பாவங்கிறது ஒட்டு மொத்தமாக எல்லாம் பாவம். உன்னுடைய முயற்சியினால விழுது கஷ்டம். கடவுளுடைய கிருபையினால ஈவுனாலதான், ஆவியானவருடைய உதவியினாலதான் உன் பாவத்தை விட முடியும். இல்லாட்டி முடியாது. அது மனுஷன் பொதுவாகவே எப்படின்னா அவனுக்கு கீழ்ப்படிதலே வராது, சொன்னாவே கேட்க மாட்டானு. பைபிள் வாசி டெய்லி வாசி சொல்லி சொல்லிட்டே இருக்கானா இல்லையா? சொல்றா இல்லையா? ஆன்டி பஸ் சொல்றானா இல்லையா? டெய்லி கரெக்டா வாசித்தறியா இல்லையா? டெய்லி வாசிச்சிடுறோமா கரெக்டா? ஒரு நாள் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல டயர்ட், இன்னைக்கு தூங்கிடு. ரொம்ப முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா அதுதான் ப்ரையாரிட்டி. எந்திரிச்சோன்னு ப்ரையாரிட்டி உன் வாழ்க்கையில் என்னது? அதெல்லாம் ஒபே பண்ணவே முடியாது. நேச்சுரலாகவே கிறிஸ்டியனுக்கே எப்படி, அப்போ நான் கிறிஸ்டியனுக்கு எப்படி இருக்கும், அதுதான் அதெல்லாம் புரியவே புரியாது அவனுக்கு. அவனுக்குள்ள விசுவாசம் என்னன்னு தெரியாது, விசுவாசத்தை உணர முடியாது, ஆராதனையினுடைய மகத்துவம் புரியாது. அவன் சேர்ச்சிக்கெல்லாம் பாருங்க, அவனுக்கு அப்படி ரொம்ப ரெக்லஸாக வருவானுங்க. அது வந்து அவனுக்கு வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது அவனுக்கு. சேர்ச்சி தானே, பத்து நாள் போ என் ஆஃபீஸுக்கு, ஆஃபீஸ் தானே போவோம் அப்படின்னு சொல்லி போய் பாரு. போவியா? ஆம்பளை சிங்கனம் போய்பாரு, பத்து நாளைக்கு 11 மணிக்கு போய்பாரு ஆபீஸ், 10 மணின்னு சொல்லி போயிருவியா? போவியா? நீதான் ஆபீஸ் 9 மணின்னா 8:30 மணிக்கு போயிருக்கிறாரு, போக முடியாது. ஏனும் பிடிங்கி விட்டுருவான், ஃபீஸ் பிடிங்கிடுவான். ஏன்னா ரீபான் கிடையாது, மறுபடியும் பிறக்கல. அதனால இவனுக்கு இதெல்லாம் செகண்டரியா தான் தெரியும், சேர்ச்செல்லாம் செகண்டரியா தான் தெரியும். அந்த ரீஜெனரேட்டட் ஹார்ட் வித்தியாசமா இருக்கும். அவனுக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு வந்து கிறிஸ்துவனுடைய மனுஷீகம், கிறிஸ்துவனுடைய பதிலால் மரணம், கிறிஸ்துவனுடைய பரமேறுதல், கிறிஸ்துவனுடைய உயர்த்தப்படுதல், அதெல்லாம் அவனுக்கு புரியவே புரியாது. நான் ஏன் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் ஏன் மறுபடியும் பிறக்கணும்னா இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆகவே நான் மறுபடியும் பிறக்கணும். நான் இல்லாட்டி நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்க முடியாது. மறுபிறப்பு இல்லாமல் உன் வாழ்க்கை சீரடையாது. மறுபிறப்பு இல்லாம நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, மறுபிறப்பு இல்லாம நீ ஞானஸ்நானம் எடுக்க முடியும், பைபிள் வாசிக்க முடியும், ஜெபம் பண்ண முடியும், மத வைராக்கியம் கொள்ள முடியும், மூப்பராக முடியும், உதவிக்காரராக முடியும், சபையில பிரசங்கம் பண்ண முடியும், ஆனா பரலோகம் மட்டும் போக முடியாது. இவ்வளவும் பண்ண முடியும், மறுபிறப்படையாம பரவாயில்ல போக முடியாது. யூ கேன் பிரீச், எல்லா வேலையும் நீ பண்ணலாம், ஆனா நீ மறுபடியும் பிறக்கலன்னா பரலோகம் போக முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் ஏன் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் பாவி, நான் மாம்சத்துல பிறந்தவன், நான் பாவி மாம்சத்துல பிறந்தவன். அதான் 3:6 மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிரு. மாம்சத்துல பிறந்ததுனால நான் கரப்பட்டு போனவன், நான் மாம்சத்துல பிறந்ததுனால நான் தண்டனைக்குரியவன், ஆகவே மாம்சம் எல்லாம் சாக வேண்டும். ஆவியினால் பிறக்காவிட்டால் நீ பாவத்துல மறிச்சு தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு போயிருவ, ஆகவே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். நீ மறுபடியும் பிறக்கலனா நீ கரப்படிஞ்சிருக்க, நீ பாவத்துல இருக்க, கடவுளுடைய கோபத்துக்கு நேராக இருக்க, ஆகவே நீ மறுபடியும் பிறந்தாக வேண்டும். இருங்க, ஏமாத்திட்டீங்கன்னா பரலோகம் போக முடியாது. நீ என்ன சொல்லலாம், என்னடா இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் இதே பேசிட்டு, நான் எப்ப பார்த்தாலும் இது மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இஃப் யூ ஆர் நாட் பார்ன் அகெய்ன், நீ மறுபடியும் பிறக்கலனா நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியாது, நித்திய வாழ்வை சுதந்திரிக்க முடியாது. மறுபிறப்புனா என்ன? வாட் இஸ் நியூ பர்த்? மறுபிறப்புனா என்ன? மறுபிறப்புனா மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படுதல். புரியுதா? மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படுதல், செத்ததிலிருந்து உயிருக்கு வந்தது. Ephesians 2:1-5 பார்த்தீங்கன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதாவது மறுபிறப்புனா மரணத்து, அதாவது இனிமேட்டுக்கு ரீஜெனரேட் ஆனவங்க நல்லா தெரிஞ்சு மறுபடியும் பிறந்தவன் இனிமேட்டு சாக போறது கிடையாது. யூ ஹாவ் எ எட்டர்னல் லைஃப், கடவுளோட வாழ போறோம், இனிமேட்டுக்கு இயேசுவோடவே வாழ போறோம், இயேசுவை அறிந்து கொண்டே இருக்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கை. அடுத்தது மறுபடியும் பிறத்தல் அப்படின்னு என்னன்னு கேட்டா, அப்படின்னு சொன்னா தெய்வீக சுவாபத்திற்கு பங்குள்ளவனாக ஆகுதல். ரெண்டு பேதரு முதலாம் அதிகாரத்தில் இந்த வசனம் வாசிக்கணும். ரெண்டு பேதரு முதலாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் பாருங்க, 3:4 பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது? தம்முடைய மகிமையினாலும் காரிய காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக சுவாபத்திற்கு திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்கள். இப்ப மறுபடியும் பிறத்தல்லாம் என்ன அழகோன் செய்ய தெய்வீக சுவாபம் கடவுளுடைய குணாபிசியம் எனக்குள்ளாக உருவாகுது. அடுத்தது மறுபடியும் பிறத்தல் அப்படின்னு சொன்னா கலாத்தியர் 4:19 எடுத்துக்க. மறுபடியும் பிறத்தல்லாம் என்னன்னு சொல்லி பாருங்க. கலாத்தியர் 4:19 பார்த்தீங்கன்னா பக்கம் 261 பக்கம் 261 அவர் சொல்றாரு பாருங்க, என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து நமக்குள் உருவாகுதல், கிறிஸ்து எனக்குள்ளாக உருவாகுதல், திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகுதல், மரணத்தில் இருந்து உயிர்ப்பிக்கப்படுதல். அப்ப மறுபடியும் பிறத்தல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, 1 யோவான் 3 எடுத்துங்க. 1 யோவான் 3 9:10 1 யோவான் 3:9-10 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. The seed. அப்ப விதை அவனுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கு, அது முளைச்சி ஆகணும். அது அப்ப ஆதாமினால் விதைக்கப்பட்ட உண்டான அந்த அசுத்தங்கள் எடுக்கப்பட்டு புதிய விதை எனக்குள்ளாக விதைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய வித்து எனக்குள்ளாக இருக்கிறது. அப்ப மறுபிறப்பு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, தேவனின் மறுபிறப்புல நாம் புதிய சிருஷ்டி ஆகிறோம், புதிய இருதயம் கொடுக்கப்படுகிறது, புதிய சித்தம் உண்டாகிறது, புதிய மனது உண்டாகிறது. எவ்வளவு விஷயங்கள் மாறுது பாருங்க. அப்ப மறுபிறப்புனா நான் எப்படி மறுபிறப்படையணும், மறுபிறப்புனா என்ன அப்படின்னு சொன்னா, மரணத்தில் இருந்து தப்புதல், திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகுதல், கிறிஸ்து எனக்குள் உருவாகுதல். கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகியிருக்காரா? இப்ப கேட்டு பாருங்க, கிறிஸ்து எனக்குள்ள உருவாகியிருக்காரா? ஆனா நான் கிறிஸ்தவன் 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 பரலோகம் போயிருவேன் பரலோகம் போயிருவேண்ணா. இப்ப கிறிஸ்து உருவாயிருக்காரா, கிறிஸ்து ஒப்பெல்லாம் மாறியிருக்கானா அப்படின்னா, உட்காந்து நீங்க சுவிசேஷங்கள்லாம் படிச்சு பாக்குறப்ப கிறிஸ்து எனக்குள்ள கிறிஸ்து என்னென்னலாம் எப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்தாரோ அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்க சொல்றாரு மத்தையில சொல்றப்ப 5 அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, உபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, இச்சையாத, உனக்கு அடுத்தவனை நேசிச்சு உனக்கு எதிராக இருக்கவனை பகைச்சிக்க அப்படின்னு சொல்லி பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்றேன், ஒருத்தன் 1 மைல் தூரம் பழம் வந்தமன்னா அவனோட 2 மைல் தூரம் போயிரு அப்படிங்கிற. உன்னை நேசிக்கிறவனே நேசிச்சிட்டு இருக்காத, உனக்கு யாரெல்லாம் பகையோ அவனை நேசி அப்படிங்கிறார், அவனை ஆசீர்வதி அப்படிங்கிறார். இதுதான் கிறிஸ்து உருவாகும். உருவாயிருக்காரா? முடிவு பண்ணிக்கீங்க. Are you born again? அப்ப எப்படி ஒரு மனுஷன் ஆவியினால் பிறக்கிறான்? ஆவியினால் பிறக்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பாவிக்கு தேவனினுடைய சர்வேகாதிபத்திய செயல், அவனுக்கு அவனுடைய தேவனினுடைய ஒரு பாவியில தேவனுடைய சர்வேகாதிபத்திய செயல் செயல்பட்டு அவனுக்கு ஜீவன் கொடுக்கிறது என்பதை உணருதல். ஆண்டவருடைய வல்லமை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஜீவன் கொடுத்து, எனக்கு அறிவு கொடுத்து, வாழ்வு கொடுத்து, ஒரு கடவுளுடைய கிருபை எனக்குள்ளாக கொடுக்கப்படுகிறது. என்ன இன்னொன்று இதுக்கு என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா, இது இது வந்து ஒரு ஒழுக்க
வாழ்வு கிடையாது, ஒரு தர்க்க திறமை கிடையாது, ஒரு பேச்சு திறமை கிடையாது, ஒரு வசீகர மனுஷனை வசீகரப்படுத்துறது கிடையாது, ஒரு உணர்ச்சியை தூண்டுறது கிடையாது, அல்லாட்டி மனசை ஒருநிலைப்படுத்துறதெல்லாம் கிடையாது. இது இந்த யோகாவில் செய்வோம், மனசை ஒருமுகப்படுத்துன்னு சொல்லி அப்படியே செய்யுமா, அதெல்லாம் இங்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பிராடலாம், அது வந்து தேவனுடைய சர்வை ஆதிபத்திய செய்யும். அது எப்படி சொல்றாரு, எட்டாம் வசனத்துல சொல்றாரு, அது மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல சொல்றாரு, யோவான் 3:8 சொல்றாரு. அது எப்படி எப்படி நடக்குதா, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அது தன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனும் அவனும் அப்படியே இருக்கிறான். மறுபிறப்புங்கிறது வந்து அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல். ஒருவர் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கேட்பது. ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னா, பைத்தியமாக தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலே ஜனங்களை ரட்சிக்கிறார் கடவுள். ப்ரீச்சிங் த்ரூ ப்ரீச்சிங், வேற எதுவுமே கிடையாது, சினிமா கிடையாது, நாடகம் கிடையாது, எந்த வழியுமே கிடையாது, ஸ்கிட் கிடையாது, எதுவும் கிடையாது, டிராமா கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் ரட்சிக்கும் வழிமுறை ஒன்றே ஒன்று தான். அதுதான் ரோமர் 10:10 சொல்றாரு, விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால வரும். அதனால தான் சொல்றாரு 1 Corinthians 1:18 சொல்றாரு, பைத்தியமாக தோன்றுகின்ற பிரசங்கத்தினால, அவ விசுவாசம் கேட்கறதுனால, எதை கேட்கறதுனால, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால. அதனால அவர் சொல்றாரு சங்கீதம் 19:7 சொல்றப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. வேதம் தான் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆக வசனத்தின் மூலமாக, சுவிசேஷத்தின் மூலமாக ஜனங்களை உயிர்ப்பிக்கிறார். அதாவது நீங்க என்னோட கூட திருப்பி 2 Timothy 1:10 பார்க்கும் பொழுது, நான் வாசிக்கிறேன் நீங்க கேளுங்க, பரட்டிட்டு டைம் எடுக்கும், நான் வாசிக்கிறேன் கேளுங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. சுவிசேஷத்தை கேட்கிறப்ப மரணத்தில் இருந்து விலகி ஜீவனுக்கு உட்படுகிறோம். எப்போ ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை கேட்கிறானோ அப்ப அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஜீவனுக்கு உட்படுகிறான், மரணத்தில் இருந்து காப்பாற்றப்படுகின்றான். நீங்க மரணத்தில இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்கும் மரண பயம் பயங்கரமா இருக்கும். மரணம் எல்லாரையும் ஒரு நாள் சந்திச்சாகும். அதுக்கு காரணம் பாவம். பாவத்துக்கு தான் பயப்படணும், நீ மரணத்துக்கு பயப்படணும் அவசியம் கிடையாது. நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது மரண பயத்திலிருந்து அகற்றப்படுவாய். அன்னைக்கு யார்ட்டையா நீ செத்துருவேன்னு சொல்லுங்க, நீ செத்துருவேன்னு சொல்லுங்க, ஐயோ என்ன அபசகுனமான பேச்சுமா? இது அபசகுனமான பேச்சே கிடையாது, இட்ஸ் அன் அப்சல்யூட் ட்ரூத். நீ எப்படி இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் உனக்கு 120 ஆனாலும் நீ செத்து தான் ஆகணும், இல்லாட்டி 150 ஆனாலும் நீ செத்து தான் ஆகணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ சாகிறதுக்கு முன்னதாக உன் சாவுக்கான காரணம் என்ன, நான் மறிப்பதற்கான காரணம் என்ன, நான் மறிப்பதற்கான காரணம் என்னுடைய பாவம. நான் செஞ்ச பாவம் மாத்திரம் கிடையாது, என்னுடைய ஆதி பெற்றோர் என்னுடைய பாவத்தினாலதான் நான் பாவம் செய்யறேன். நான் படி இன்ஹெரிட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய தகப்பன் ஆதாம் பாவி ஆகவே நான் பாவி, ஆதாம் பாவி ஆகவே நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன். புரியுதா? வேற ரீசனே கிடையாது. நான் பாவம் செய்யறதுக்கு காரணம் எங்க அப்பா பாவி, அதனாலதான். இன்னைக்கு பாவம் நான் செய்யறதுனால, நீ செய்யறதுனால இல்ல, நீ பாவத்தை அப்பாட்ட இருந்து வாங்கிட்டு இன்ஹெரிட் பண்ணிருக்கிற. உன்னுடைய பான், உன்னுடைய பிறப்பு பாவ பிறப்பு, அதனாலதான் உன்னால பாவம் செய்யற, இல்லாட்டி செய்ய முடியாது. குழந்தையும் தெய்வமும் குணத்தாலாம் ஒன்று கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் கிடையாது. குழந்தை பாவத்துல பறந்துருக்கு, அதுதான். ஏன்னா அவன் தான் ஃபெடரல் ஹெட் ஆஃப் த ஹியூமனிட்டியா, ஆதாம். அவன் தான் மனுகுலத்தினுடைய பிரதிநிதி. அவன் ஒருத்தனுக்குள்ளதான் எல்லா பாவமும் அது. அதனாலதான் ரோமர் 5:12 சொல்லும் பொழுது, ஒரே மனுஷனாலே பாவம் உலகத்துல உண்டானது போல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக நாம் பாவத்தில் பிறந்திருக்கிறோம். ஆக பாவத்தை எதிர்த்து போராடணும். பாவத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை சுவிசேஷம் கொடுக்கிறது. நீங்க பார்க்கும்பொழுது யோவான் சுவிசேஷம் 5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, யோவான் சுவிசேஷம் 5:25 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்றாரு, மரித்தோர்
தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது என்ன சொல்றாரு, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். இயேசு இருக்கிறப்ப சொல்றார். இயேசு எப்ப சொல்றாரு, அங்க அந்த 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்துல இருக்கிறவனை சுகமாக்கிட்டு ஆண்டவர் வர்றப்ப சொல்றார். சரியா, அந்த இடத்துல அவர் சொல்லிட்டு இருக்கார். யார் செத்து இருக்கா, யார் செத்து இருக்கா? எசேக்கியல் 37:1-14 ஆண்டவர் எசேக்கியலை கூட்டிட்டு போறாரு. மனுபுத்திரனே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பள்ளத்தாக்குகளை கூட்டிட்டு போறாரு. பள்ளத்தாக்குகளை கூட்டிட்டு போனா வெறும் எலும்பா கிடக்குது. எலும்பா கிடக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்லா, நீ பிரசங்கம் பண்ணுங்கிறார். உலர்ந்த எலும்புகள்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணுங்கிறார் ஆண்டவர். அவன் பிரசங்கம் பண்றான், உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்ததுன்னு சொல்லி பார்க்கும். அதே எசேக்கியல்ல 16 எடுத்துங்க. எசேக்கியல் 16 எடுத்துங்க. எசேக்கியல் 16 6-7-8 பாருங்க. 6-7-8 பாருங்க. மேலேருந்தே நான் வாசிக்கிறேன். 4 வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாக்கப்படுவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளினால் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளை ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியிலே எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஆண்டவர் சொல்றார், பிழைச்சு போ. ரீஜெனரேஷன், ஆண்டவர் எப்படி சுவிசேஷத்தினால ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவனுக்கு மறுபிறப்பை கொடுக்கிறார். அங்க யோவான் சுவிசேஷம் 11 பார்க்கும் பொழுது லாசர் செத்து கல்லறையில் இருக்கிறான். எல்லாரும் பார்க்கலாம் கல்லறைக்குள்ள லாசர் இருக்கான். சொல்றான், மாட்டா சொல்றான், கல்லறை தொடர்ந்தா நாரும், 4 ஆச்சு அப்படிங்கிற கல்லறையை புரட்டு அப்படின்னாச்சு, புரட்டியாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, லாசருவே வெளியே வா அப்படின்னு. செத்தவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆண்டவர், அவருடைய வார்த்தையின் வல்லமை உயிர் கொடுக்கிறது. அவருடைய சுவிசேஷத்தினுடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவை குறிச்சு, அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல குறிச்சு கேட்கும் பொழுது, ஒரு பாவியான மனுஷன் உயிரடைகிறான், மீட்படைகிறான். மறுபிறப்புங்கிறது கிறிஸ்துவை பற்றிய செய்தியை கேட்டு அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியான தேவன் செயல்பட்டு அவனுக்குள்ளாக மறுபிறப்பை கொடுத்து அவனை விசுவாசிக்க செய்தல் மறுபிறப்பு. இப்படி மறுபிறப்பு பிறந்திருக்கீங்களா? இப்படி மறுபிறப்பு அடைஞ்சிருக்கீங்களா? எப்ப ஒரு பாவி மறுபடியும் பிறக்கிறான்? அவன் கிருபையினால் பிறக்கிறான். கிருபைக்கு உதாரணம் நம்ம சிந்தித்த வேத பகுதி தான் இல்லையா, 2 சாமுவேல் 9. அதாவது நீங்க அதை படிச்சு பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும். அது அந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் படிச்சு பார்த்துக்கிட்டே வந்தா தான் தெரியும். தாவீது வந்து பயங்கரமான ஒரு சூழல். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்னேரோட உப்புரவாக எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பானு, சரி செய்ய பார்ப்பான், அப்னேரை போட்டுருவானு, அவனை இன்னும் நிறைய பேரை கொண்டுருவான். இன்னொருத்தன் என்ன செய்வானா, சவுலோட மகன் வீட்டில் இருக்கிறப்ப, மனைவியோட இருக்கிறப்ப அவனை கொண்டுட்டு அவன் தலையை கொண்டுட்டு வருவான். இப்படிலாம் இருக்கிறப்ப தான் இங்கே மேபி பஸ் இப்படிப்பட்ட சொல்லுவான். ஏன்னா அந்த சந்ததி இருந்துச்சுன்னா அவனுக்கு என்றைக்கும் ஆபத்து. அதனால தான் அவன் தாவீது சாக போறப்ப கூட சொல்லுவான், தாவீது சாக போறப்ப ஒருத்தன் சொல்லுவான், யாரும் சிமேயே அப்சலோம் விரட்டுறப்ப அதை நாசமாக போடுறவனே கல்ல விட்டுலாம் எரிஞ்சிட்டு வருவான். கேட்பான், போட்டட்டா அப்படிமானுங்க, விட்டுரு இப்போ கத்தர் அனுமதிச்சிருக்க, அது விட்டுரு. சாவரப்ப சாலமன்ட்டு சொல்லிட்டு போயிடுவான், நீ புத்திமா, நீ உனக்கு கவனமாக பார்த்துக்க அப்படின்ட்டு. ஆனால் உன்னை விட்டுறாத, உன்னை சாதாரணமானவன் நினைச்சிடாது, அடைந்துவான். கூப்பிட்டு சொல்லிடுவான், நீ எருசலேமை விட்டு எருசலேமிலிருந்து நீ ஊரை விட்டு வெளியே போனேன்னு தெரிஞ்சுன்னு உன் உசுறு இருக்காரு, நல்ல காரியம் சொன்னேன் அப்படின்ட்டான். தெரியும் எப்படின்னாலும், அவனுக்கு நல்லா தெரியும் எப்படினாலும் வெளியே போவான். 3 வருஷம் கழிச்சு வெளியே போனான், ஏன்னா இவன் பகைஞன், இவனை விடக்கூடாது, கொண்டாந்து கொன்றுவான். அப்படிதான் நீங்களும் நானும் இருக்கோம். மரணத்துக்கு பாத்திரமான்கள், ரட்சிப்புக்கு தூரமானவர்கள், தேவ கோபாக்கியனைக்குரியவர்கள், கிருபையினால் இலவசமாய் மீட்கப்பட்டோம், கிருபையினால் மறுபடியும் பிறத்தல், கிறிஸ்துவை அறியும் போது மறுபடியும் பிறத்தல். மறுபடியும் பிறத்தல் என்பது கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, மறுபிறப்பு கர்த்தர் கொடுத்த பிற்பாடு ஒரு மனுஷன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். நீ மறுபடியும் பிறந்திருந்த அப்படின்னு சொன்னா, நல்லா தெரிஞ்சுக்க, நீ மறுபடியும் பிறந்திருந்தீனா, உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். 1 யோவான் எடுத்துக்க, 5வது அதிகாரம், 1 யோவான் 5வது அதிகாரம் 10 வாசிக்கிறீங்க. தேவனுடைய பக்கம் வந்து 329 புதிய ஏற்பாட்டில், 329 தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள் கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாகும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்குள் நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியும்படி தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். ரொம்ப தெளிவா சொல்றார், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். உங்களுக்குள்ள குமாரன் இருக்கிறாரா? நீங்கள் மறுபிறப்பு அடைஞ்சிருக்கீங்களா? மறுபிறப்புனா என்னன்னு சொல்லி சிந்திச்சிருக்கீங்களா? மறுபிறப்பை குறித்து உங்கள் வாழ்க்கையில் என்ன சிந்தனை? மறுபிறப்புனா என்ன? நான் ஏன் மறுபடியும் பிறக்கணும்? மறுபிறப்புனா என்ன? எப்படி நான் மறுபடியும் ஆவியினால் பிறக்கிறது? ஒரு எப்போ ஒரு பாவி மறுபடியும் பிறக்கிறான்? அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமட்ட சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்கலன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா நீ பாவத்தில் பிறந்து இருக்க, உனக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. இது இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் திங், இது ஆவிக்குரிய காரியங்கள். இது உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மறுபிறப்பை கொடுக்கும் பொழுதுதான் உனக்கு பாவம்னா என்னன்னு தெரியும், நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியும். அப்படி தெரிய நீ தேவனுடைய கோபாக்கினைக்கு நேராக இருக்கிற, நீ மனம் திரும்ப வேண்டிய நிலையில் இருக்கிற, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் இயேசு சொல்றார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. உங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய வித்து இருக்குதா? கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகுகிறாரா? கிறிஸ்துவனுடைய வித்து, கிறிஸ்து உங்களுக்குள்ள, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் அப்படிங்கிற அந்த இடத்துல, அதுதான் மறுபிறப்பு. இல்லைன்னா இல்லை, இல்லாட்டி தலைகீழ நின்னாலும் பரலோகம் போக முடியாது. நீங்களாம் நினச்சிக்காதீங்க, சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கேன் சரியா, அதனால் நான் பரலோகம் போயிடுவேன், காணிக்கையெல்லாம் கொடுத்துட்ருக்கேன், அதனால் பரலோகம் போயிடுவேன், எனக்கு ஏசு பிடிக்கும், பரலோகம் ஏசு இருந்தாலும் ஏசு மாதிரி நடக்கணும், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஐயோ தயசிஞ்சு நீங்கள் வரலன்னா நான் எனக்கு பரலோகம் நிறையாது அப்படின்லாம் ஏசு நான் அதில் ஒன்றும் சொல்லலை சரியா. ஆண்டவர் கூப்பிடுற, வா அப்படிங்கிற, இஃப் யூ ஹார்ட் அன் யுவர் ஹார்ட், உன் இறுதியத்தை நீ தொடர்ந்து கடினப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உடனே அவ்வளோதான், ரட்சிக்கப்படாத ஒரு திரள் கோஷ்டி ஜனங்கள் இருக்கீங்க நீங்கள் சரியா. சர்ச்சில் உட்காந்துருக்கீங்க, ரட்சிக்கே படலை, ஆனால் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கீங்க, ஏன் வர்ற? கேளு, ஏன் வர்ற? ஞான ஸ்நானம் உன்னை ரட்சிக்காது, தசம பாகம் உன்னை ரட்சிக்காது, சர்ச் மெம்பர்ஷிப் உன்னை ரட்சிக்காது, இல்ல அதெல்லாம் கிடையாது. இவர் நிறைய நேரத்தில் தெரிஞ்சுக்கேன், இந்த இந்து கோயில்லாம் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கணும், போய் எச்சியல் எல்லாம் எடுத்துருவாங்க, நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க, எச்சியல் எல்லாம் எடுத்துட்டா என்ன பண்ணிட்டாங்களா, புண்ணியம் பண்ணிட்டாங்க. அதனால நீங்கள்லாம் அதெல்லாம் கிடையாது, நீ எச்சியலையும் எடுக்கலாம் சரியா, தக்கூசு கூட அல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால நீ பரவாயில்லாம் போக முடியாது. உன்னோட ஹார்ட் மாறணும் விஷயம் அதான், உன் இருதயம் மாறணும். உன் இருதயம் மாறலை அப்படின்னா யூ ஆர் நாட் ரீஜெனரேட்டட், நீ மறுபடியும் பிறக்கலை. நல்லது நீங்கள் பாருங்களேன், நம்ம வந்து எப்பொழுதுமே மனுஷன் சில காரியத்தை செஞ்சுட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். நீ ஒன்னு சாட்டிஸ்ஃபையே ஆக முடியாது சால்வேஷனுக்கு. நீ சால்வேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய ஒரே ஒரு இடம் சிலுவை மரணம், உயிர் தெழுதலினுடைய வல்லமை, அதுதான். வேற எதுவுமே கிடையாது. இயேசு எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு நம்புறது மாத்திரம்தான். நான் இது இப்படி செய்யறேன், நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், நான் தசமாபாகம் 1.5 கோடி கொடுத்துட்டேன், அதெல்லாம்
அதெல்லாம் கிடையாது. உனக்குள்ள கிறிஸ்து உருவாகிறாரா? நான் இயேசுவை போல மாறுறனா? இயேசுவை போல பேசுறனா, சிந்திக்கிறனா, இயேசுவினுடைய காரியங்களை கேட்கிறனா? இயேசு இயேசு இல்லாம என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையும் நான் முன்னிறுத்த மாட்டேன். என் வாழ்க்கையில முதல் ஃபர்ஸ்ட் தி கிங்டம் ஆஃப் காட், முதல் தேவனுடைய ராஜ்யம், அடுத்ததான் எல்லாம், அடுத்ததான் எல்லாம். பைபிள் படிச்சு பார்ப்பா, பைபிள் படிச்சு பாரு. ஆண்டவரே, நான் மறுபடியும் பிறக்கல. ஆண்டவரே, எனக்கு மறுபிறப்பை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. இன்னொன்று, சர்ச் எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுங்க. ஒன்று, ரட்சிக்கப்பட்டவன் இருப்பான், ரட்சிக்கப்படாதவன் இருப்பான், ரட்சிக்கப்பட்டவன் போல நினச்சிக்கிட்டு இருப்பான், சரியா? இதெல்லாம் சரி வராது. நீ ரட்சிக்கப்பட்டவன் போல நீ நான் நினச்சிக்கிட்டேன்னு அதோடைய பலவன் கூட்டிகிட்டு போகல. உன்னுடைய இருதய மாற்றம் இல்லாமல், உன்னுடைய இருதயத்தில் கிறிஸ்து உருவாகாமல், நீ கிறிஸ்துவை போல் மாறாமல் பரலோகம் போக முடியாது. இதுதான் நிக்கோதை மட்டும் ஆண்டவர் தெளிவா சொல்றார். நீ மறுபடியும் பிறக்கணும், நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். நீ இயேசு கிறிஸ்துவ நீ விசுவாசிக்கலாம், அவனுக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்ட ஆயிற்றுங்கிறார். அதனால இப்ப நீ சுவிசேஷத்தை கேட்டிருக்க. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தவர்களை பற்றி. இயேசு கிறிஸ்து இல்லாமல் மீட்பு இல்லை. அந்த இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உனக்குள்ளாக விசுவாசத்தை கொடுத்து உனக்குள் தங்கும் பொழுது நீ மறுபிறப்படுகிறார். மறுபிறப்பு தான், இது மனித செயல் அல்ல, இது தேவ செயல். ஆவியான மனிதனுடைய இருதயத்துல ஆண்டவர் பிழைத்திரு என்று சொல்வார். அப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பானாக. ஆமென்.